பாதங்கையாடும் பாத வினோத லிங்கேஸ்வர நின்றாள் துணை
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். அன்பர்களே, இன்றைய தியானம் ஆத்மபோதம். பராபரமே எனது பேரியல்பை உணர்வதே உனக்குகந்த வழிபாடாகின்றது. ராம காரியத்திற்காக கடல் கடந்து இலங்கைக்கு செல்ல இயலாத ஹனுமன் பட்டினி கடந்து சாக தீர்மானித்தான். அப்பொழுது அவனுடைய நிஜஸ்வரூபம் அவனுக்கு ஞாபகம் மூட்டப்பட்டது. ஆத்மபோதம் தலையெடுத்தது. பேருணர்ச்சியே வடிவெடுத்தவன் ஆனான். அவ்வுணர்ச்சி விஸ்வரூபமாக மாறியது. எக்காரியத்தையும் தன்னால் சாதிக்க முடியும் என்று அவன் உறுதி கட்டினான். அப்படியே செய்து முடித்தான். அந்த ஆத்மபோதம் நம் அனைவருக்கும் சொந்தம். ஆவிக்குள் ஆவி என்னும் அற்புதனார் திருச்சுகந்தான், பாவிக்கு கிட்டுமோ சொல்லாய் நீ பைங்கிழியே என்பார் தாயுமானவர்.
கருவடைந்து பத்தூற்ற திங்கள் வயிறிருந்து மூத்தி பயின்று கடையில் வந்து திட்டு குழந்தை வடிவாகி கருவடைந்து பத்தூற்ற திங்கள் வயிறிருந்து மூத்தி பயின்று கடையில் வந்து திட்டு குழந்தை வடிவாகி கழுவியங்கெடுத்து சுரந்த முலையருந்து விக்க கிடந்து கதறி அங்கை கூட்டி கவழ்ந்து நடமாடி கழுவியங்கெடுத்து சுரந்த முலையருந்து விக்க கிடந்து கதறி அங்கை கூட்டி கவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுதம்பை பொற்சுட்டி தங்கை அவையணிந்து மூத்தி கிளர்ந்து வயரேறி அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுதம்பை பொற்சுட்டி தங்கை அவையணிந்து மூத்தி கிளர்ந்து வயரேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுழந்து சுற்றி திரிந்த தமையும் ஒன்று வச்சித்தம் என்று பெறுவேனோ இந்திரன் வெற்றி குரங்கி அரசன் என்றும் ஒப்பற்ற குந்தி இறைவன் என்கிறக்கத்தன் என்றும் நெடுநீலன் இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசர் என்றும் ஒப்பற்ற குந்தி இறைவன் என்கிறக்கத்தன் என்றும் நெடுநீலன் இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசர் என்றும் ஒப்பற்ற உண்டு இறைவன் என்கிறக்கத்தன் என்றும் நெடுநீலன் பெரியதென்றும் ருத்ரர் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனவேவர் பெரியதென்றும் ருத்ரர் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனவேவர் அரியதம்படை கத்தரென்று அதுரதம் கிளைக்கட்டை வென்ற அறிமுகுந்தன் மெச்சொத்த பண்பின் மறுவோனே அரியதம்படை கர்த்தரென்று அசுரதம் கிளைக்கட்டை வென்ற அறிமுகுந்தன் மெச்சொத்த பண்பின் மறுவோனே அயனையும் குடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் பரம் இறைக்குள் சிறந்த பெருமாளே சிறந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் வரம் இறைக்குள் சிறந்த பெருமாளே அயனையும் குடைத்து சிறந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் வரம் இறைக்குள் சிறந்த பெருமாளே அருள் வரம் இறைக்குள் சிறந்த பெருமாளே அருள் வரம் இறைக்குள் சிறந்த பெருமாள்
வணக்கம். அன்பர்களே, இன்றைய நாயன்மார் வரிசையில் நாம் காண இருப்பவர் அதிபத்த நாயனார். கடற்கரையை அடுத்த நகரங்களை பட்டினம் என்பது தமிழ் வழக்கு. சோழ நாட்டில் காவிரி பூம்பட்டினம் சிறந்த பெருநகரமாக விளங்கியது. அதற்கு அடுத்த சிறப்புடையது நாகப்பட்டினம். கப்பல் வாணிகம் செய்யும் பல பெருமக்கள் வாழும் செல்வமிக்க நகரம் அது. வேற்று நாட்டு பொருட்கள் கலங்களில் இருந்து இறங்க, உள்நாட்டு பொருட்கள் அவற்றில் ஏற எப்பொழுதும் இடைவிடாத ஆரவாரம் உடையதாக இருப்பது. குதிரைகளும் யானைகளும் ஆடை அணிகளும் வந்து இறங்கும் துறைமுகத்தை உடையது. அந்நகரின் ஒருசார் நெய்தல் நில மக்களாகிய வலைஞர் வாழும் பகுதி ஒன்று உண்டு. கடலில் வலை வீசி மீன்களை பிடித்து விற்று வாழும் மக்கள் அங்கே இருந்தனர். வலையில் உள்ள கயிறுகளை பிடித்து இழுப்பவர்களின் ஒலியும், மீன் விலை பகர்பவர்களின் ஆரவாரமும், சங்குகளை குவிப்பவரின் முழக்கமும் கடல் ஒலி போல் பொங்கும் இடம் அது. அத்தகைய நுழையர் பாடியில் வாழும் வலைஞர்களுக்கு தலைவராக அதிபத்தர் என்பவர் இருந்தார். அவர் சிவபெருமானிடம் நிறைந்த அன்புடைய அடியவர். அங்கே வாழும் வலைஞர்கள் கடலில் படகை இயக்கிச் சென்று மீன்களை கொணர்ந்து குவிப்பார்கள். அவற்றை தம்முடைய வருவாயாக பெற்று மீன் வணிகம் செய்து செல்வராக ஓங்கி நின்றார் அதிபத்தர். அந்த அடியார் ஒரு சிறந்த கொள்கையை மேற்கொண்டிருந்தார். வலையில் அகப்படும் முதல் மீனை இது சிவபெருமானுக்கு உரியது என்று கடலிலேயே விட்டுவிடுவது அவர் வழக்கம். தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் முதலில் உண்டாகும் விளைபொருளை இறைவனுக்கென்று வழங்குவது மரபு. காயோ கனியோ நெல்லோ புல்லோ எதுவானாலும் முதலில் விளைந்ததை தனியே எடுத்து இறைவனுக்கென்று வைத்து விடுவார்கள். அந்த முறையில் அதிபத்தர் முதல் மீனை இறைவனுக்கென்று கூறி கடலில் விட்டுவிடச் செய்தார். எவ்வளவு குறைவாக மீன் கிடைத்தாலும், முதலில் கிடைக்கும் மீன் மிகப்பெரியதாக இருந்தாலும் அந்த மீனை கடலில் விட்டுவிடுவார். ஒரே ஒரு மீன் மாத்திரம் ஒரு நாள் கிடைத்தால் அதையும் இறைவனுக்கென்றே விட்டுவிட்டு வெறும் கையோடு வருவார். எந்த வகையிலும் தம்முடைய விரதம் மாறாமல் ஒழுகி வந்தார் அவர். இப்படி இருக்கையில் இறைவன் செய்த சோதனையினால் தொடர்ந்து பல நாட்கள் ஒரே மீனை கிடைத்து வந்தது. அவர் அதை கடலில் விட்டுவிட்டு வெறும் கையோடு வீட்டுக்கு வந்தார். வலை வளம் சுருங்கியமையாலும், தாம் பெற்ற ஒரு மீனையும் விட்டுவிட்டு வந்தமையாலும் அவருடைய செல்வம் கரைந்தது. உறவினர்களுக்கு வேண்டியவற்றை அழித்து பாதுகாத்தார். நாளடைவில் பொருள் கரைந்து உணவு பெற இயலாத வறுமையும் அடைந்தது. தன்னுடைய வீட்டில் உள்ள மக்கள் மனைவி பட்டினியால் சாம்புவதை அறிந்தும் அவர் தம்முடைய கொள்கையை நின்று வழுவவில்லை. ஒவ்வொரு நாளும் கிடைத்த ஒற்றை மீனை சிவபெருமானுக்கென்றே விட்டு வந்தார். உணவின்றி அவர் உடம்பு வாடியது. ஆயினும் கொள்கை மங்கவில்லை. இறைவன் தன் சோதனையை பின்னும் கடுமையாக்கினான். ஒரு நாள் அவருடைய வலையில் மிகவும் பளபளப்பான மீன் ஒன்று படும்படி செய்தான். உடம்பெல்லாம் பொன்னால் அமைந்து ஆங்காங்கே நவமணிகளை செதில்களாகவும் கண்ணாகவும் கொண்ட மீன் அது. அதன் விலை அளவிடுவதற்கு அரியது. அதனை பிடித்த வலைஞர்கள் மிகவும் வியப்படைந்து, இதோ ஒரு மீனை பிடித்து விட்டோம் என்றார்கள். சிவபெருமானுடைய அடித்தொண்டராகிய அதிபத்தர் அதை பார்த்தார். பொன்னும் நவமணியும் இணைந்து பொருந்திய மீன் என்பதை உணர்ந்தார். ஆயினும் அதை எடுத்துக்கொண்டு பயனடையும் எண்ணம் அவருக்கு உண்டாகவில்லை. இந்த மீன் வழக்கம் போல் எம் பெருமானுக்குரியது, ஆதலின் கடலிலே விட்டுவிடுக என்று சொல்லச் செய்தார். பொருளில் ஆசையில்லாதவர்கள் உலகத்தில் மிக அரியர். மனைவி மக்களுடன் வாழ்ந்து தமக்கென்று ஒரு தொழிலை மேற்கொண்டு வாழ்கின்றவர்களுக்கு பொருள் இன்றியமையாதது. ஆதலின் அவர்கள் ஆர்வத்தோடு பொருளை ஈட்டுவார்கள். இப்படி இருக்க வறுமை வந்து நலிந்த போதும், பசியில் இறக்கும் துன்பத்திலும் தாம் கொண்ட கொள்கையை விடுவது பெரும் துன்பம் என்று அதிபத்தர் எண்ணினார். அந்த ஒரு நாள் தம் கொள்கையை விட்டுவிட்டு கிடைத்த மீனை விற்றிருந்தால் பொற்குவையே பெற்றிருக்கலாம். அவர் அதை நினைக்கவில்லை. இறைவனுக்கு உரியதாக செய்யும் முதல் மீன் அதுவாதலின் அது சிறியதாயினும் பெரியதாயினும் விலை சிறந்ததாயினும் தாழ்ந்ததாயினும் அவனுக்கே உரியதென்று உறுதியாக எண்ணிவிட்டு விட்டுவிட்டார். அன்பினால் மேற்கொண்ட விரதத்தை பொருளாசையால் விட்டு மயங்காமல் கடைபிடித்த அன்பருடைய பெருமையை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்ட இறைவன் பொன்னும் மணியும் உறுப்பாக பெற்ற அந்த மீனை மீண்டும் கடலிலேயே அதிபத்தர் விடச் செய்த அந்த கணத்தில் சிவபெருமான் விடையின் மேல் அருள் உருவாகி அம்மையுடன் எழுந்து காட்சி கொடுத்தருளினான். இறைவனை வணங்கி இன்ப வாரதியில் குளித்த அதிபத்தர் என்றும் மாறாத இன்ப வாழ்வை பெற்றார்.
அறிவழிய மாயல் பேரீகம். உறையில் மரவி சுழலம் அறிவழிய மயல் பேலிக உறையில் மரவி சுழலம் அனலவிய மலம் ஒழுக அகலாதே அனையுமனையாரி உறவு மழம் அழகிரிகள் மரலியனை அழகாலே கரணம் மறு புலனொழிய உயரி திருவடியில் அணுகவரம் திருவடியில் அணுகவரம் சிவனை நீகர் போதியவரை முனிவன் அகமகிழயிரி சிவனை நீகர் போதியவரை முனிவன் அகமகிழயிரி செவி குடிரையினிய தமிழ் பகர்வோ நெருகவதி அலரி மதி நடுவன் மகபதி மூளரி நிதி நிதி பதி கரிய வனமாரி நிலவு மறையவனிவர்கள் அலைய அரசுரிமை பூரி நிருதன் உரமரையிலை உடையோனே பரிபரசு காரமிலையும் பரமன் உமையிலும் மகிழ மடிமீசை வாழரும் இளையோனே மதலை தவழுதீடை வருதரள மணி புரின மறைய உயர் கரையில் உயரி மறையில் உயர் கரையில் உரை பெருமாளே செரியும் இருதினை காரணம் மறுவு புலனொழிய உயரி திருவடியில் அணுகவரம்
நமது திருக்கோவிலில் மாதத்தில் வரும் இரண்டாவது சனிக்கிழமை அன்று சுதர்சன ஹோமம் மற்றும் நரசிம்ம பூஜை நடைபெறும். சுதர்சன ஹோமம் மற்றும் நரசிம்ம பூஜை சத்ருபயம் தீய சக்திகள் நோய்கள் மற்றும் கடன் தொல்லைகளை நீக்கி அபரிதமான பாதுகாப்பு ஆரோக்கியம் அஷ்ட ஐஸ்வர்யம் மற்றும் தடைகளை தாண்டிய வெற்றியையும் அருளும் சக்தி வாய்ந்த வழிபாடுகளாகும். இந்த ஹோமத்தின் மூலம் நினைத்த காரியங்கள் யாவும் கைகூடி குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் பெருகும். சுதர்சன ஹோமத்தின் பலன்கள் இதோ: எதிர்ப்பு சக்தி மற்றும் பாதுகாப்பு, எதிரிகளின் சூழ்ச்சிகள், பில்லி சூனியம், தீய சக்திகள் மற்றும் பல தொந்தரவுகளில் இருந்து பாதுகாப்பு அளிக்கின்றது. கொடிய நோய்கள், தீராத வியாதிகள் மற்றும் மரண பயம் நீங்கி பூரண ஆரோக்கியம் கிடைக்கும். வழக்குகள், தொழில் மற்றும் போட்டிகளில் அபரிதமான வெற்றி, கடன் தொல்லை நீக்கம் மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். பயணம், தீ தொடர்பான ஆபத்துக்கள் மற்றும் போர் சூழல்களில் கவசம் போல இருந்து காக்கும் இந்த சுதர்சன ஹோமம். நரசிம்மர் பூஜையோ பயத்தை போக்கும். நரசிம்மர் உக்ரமானவர் என்பதால் அனைத்து வகையான பயங்களையும் மன அழுத்தத்தையும் நீக்கி தைரியத்தை அளிப்பார். அவர் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் தடங்கல்கள் நீங்கி காரிய சித்தி உண்டாகும். கலை மற்றும் கல்வியில் ஏற்படும் தடைகள் நீங்கி சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் செல்வ வளம் பெருகும். அன்பர்களே, இந்த நரசிம்ம பூஜை மற்றும் சுதர்சன ஹோமம் நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாதத்தில் வரும் இரண்டாவது சனிக்கிழமை அன்று நடைபெற ஏற்பாடுகள் செய்துள்ளோம். இதில் அனைவரும் கலந்து கொண்டு இறையொருள் பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். நம்மிடம் ஒரு பழக்கம் உண்டு, நல்லதை எவ்வளவு பேர் சொன்னாலும் கேட்க மாட்டோம், கெட்டதையோ யாரும் பாடம் நடத்தவே வேண்டாம், நாமாகவே போய் விழுவோம், போக்குவரத்தில் சிவப்பு விளக்கு எரியும் காத்திருப்போம், அதை மீறி யாராவது ஒருவர் வண்டியை கிளப்பிக் கொண்டு போனால் போதும் நாமும் பின்னாலேயே கிளம்பி விடுவோமே, நம்ம கெட்ட நேரம் அங்கே தலை நீட்டும், முன்னால் போனவர் போய்விடுவார், நாம் காவலரிடம் அகப்பட்டுக் கொள்வோம், முன்னாலே போனவரை ஏன் பிடிக்கவில்லை என்று கேட்க முடியாது, ஆனால் நாம் கேட்போம், பிரச்சனை பெரிதாகும், தவறு யார் மீது, முன்னால் போனவரை நமக்கு வழிகாட்டியாக கொண்டோமே, அவரா நம்மை பின்தொடர சொன்னார், இல்லையே நம்மை பிடித்த காவல்துறையின் தவறா, இல்லை பிறகு ஒரு சில நொடிகள் காத்திருக்க பொறுமையின்றி அவசரத்தோடு போக்குவரத்து மிதியை மீறியதன் விளைவே இது. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுக்காதார் ஆளப்படுவாரா, இதை கைவல்லிய நவீதம் சொல்லும் பாங்கை பார்க்கலாம். நலமை ஐயனே, எல்லாருக்கும் தெய்வநாயகன் பொதுவானால் சிலரை வாழ்வித்தும் சிலரோடு கோபித்தும் செய்வது ஏன்? ஏனென்றால் குலவு மைந்தரை தந்தை போல் சிட்டரை குளிர்ந்து துட்டரை காய்வன் கலைகள் நல்வழி வரச் செய்யும் தண்டமும் கருணை என்று அறிவாயே. இது சந்தேகத்தெளிதல் படலம் 60. எல்லோருக்கும் பொதுவான தெய்வம் சிலரை வாழ்விக்கின்றது, சிலர் மீது கோபம் கொள்ளுகின்றது. தெய்வ கோபம் தண்டனை மூலம் வெளிப்படுத்துகின்றது. அது தந்தை ஒருவர் நல்ல மைந்தனுக்கு பாராட்டும், கெட்ட மைந்தனுக்கு தண்டனை அளிப்பதை போன்றது. முறை தவறியவர்களை முறைப்படுத்துவதற்காகவே தெய்வம் தண்டனை அளிக்கின்றதே தவிர தெய்வத்திற்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பேதமே கிடையாது. சூரபத்மனோ ராவணனோ தவம் செய்தால் அவர்களுக்கு தெய்வம் அருளவும் செய்யும். குபேரனோ இந்திரனோ துர்வாசரோ தவறு செய்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்கவும் தவறாது. ஆகையால் தெய்வத்திற்கு பாரபட்சம் என்பதே கிடையாது. அப்படியானால் தெய்வம் எல்லோரையும் ரட்சித்து விட்டு போக வேண்டியதுதானே, ஏன் அப்படி செய்யவில்லை என்ற கேள்வி எழுந்தால் அதற்கு விளக்கம் சொல்கின்றது அடுத்த பாடல். மனைவிலங்கு அருமைந்தனே, கற்பக மரம் கனல் புனல் மூன்றும் தனை வந்தடைந்தவர் வறுமையும் சீதமும் தாகமும் தவிர்த்து ஆளும் அணைய ஈசனும் அடைந்தவர்க்கு அருள் செய்வான் அகன்றவர்க்கு அருள் செய்யான் இணைய குற்றங்கள் எவர் குற்றம் ஆகுமென்று எண்ணி நீ அறிவாயே. இது சந்தேகம் தெளிதல் படலம் 61. கற்பக மரத்திடம் போய் எதை கேட்டாலும் கொடுக்கும். அக்னியுடன் நெருங்கினால் குளிர் விலகுவதைப் போல, தண்ணீரை அருந்தினால் தாகம் நீங்குவது போல ஈசனை அடைந்தவர்களுக்கு ஈசன் அருள் கிடைக்கும், அடையாதவர்களுக்கு கிடைக்காது. இந்த பாடலின் முதல் அடியில் சீடனை மனைவிலங்கு அருமைந்தனே என குருநாதர் அழைப்பது சீடனின் தகுதியை குறிக்கின்றது. சம்சார குடும்ப விலங்குகளை அறுத்தறிந்தவனாம் சீடன். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட சீடனை மைந்தனே என கூறியிருப்பது கூர்ந்து நோக்கத்தகுந்தது. மைந்து என்ற சொல்லுக்கு வலிமை வீரம் என பொருள் உண்டு. மைந்து உடையவன் மைந்தன், அதாவது வலிமையும் வீரமும் உடையவன் மைந்தன். குடும்ப விலங்குகளை அறுத்து எரிய மிகுந்த வலிமையும் வீரமும் வேண்டும். அவை இல்லாமல் நான் சாமியாரா போகின்றேன், இனி உலக வில்லங்கமே வேண்டாம் என்று வீரவசனம் பேசிவிட்டு போனவர்கள் இன்னொன்றை பிடித்துக் கொண்டு திரும்புவதைப் போல் ஆகிவிடக்கூடாது. கைவல்லிய நவநீத குருநாதரின் சீடன் உடல் உள்ளம் என்னும் இரண்டிலும் வலிமையும் வீரமும் பொருந்தியவன். அப்படி இல்லாவிட்டால் எதை வெறுத்து பயந்து ஓடினானோ அவற்றிலே மறுபடியும் போய் வீழ நேரும். சீடன் மிகுந்த மன வலிமை படைத்தவன் என்பதை இங்கே குறிப்பிடுவதோடு அப்படிப்பட்டவர்களே கைவல்லிய நவநீதத்துக்கு அதிகாரிகள் என்றும் குறிப்பிடுகின்றது. மற்றொரு விதமாக பார்த்தால் நல்லதை செய்பவர்களுக்கு தைரியம் ஊட்ட வேண்டும். இதெல்லாம் சுலபத்திலே முடியாதப்பா, அதுவும் உன்ன மாதிரி ஆட்களால முடியவே முடியாது என்று சொல்லக்கூடாது. நல்வழியில் செல்ல முயல்பவனை தடுத்து திருப்பிவிட்டு பிறகு ஏசிக் கொண்டிருப்பதில் என்ன பயன்? இந்த முறையை அனுசரித்து மைந்தனே என்று அழைப்பதாக, அதாவது வலிமையும் வீரமும் கொண்டவன் நீ, போனதெல்லாம் போகட்டும், வா நான் வழிகாட்டுகின்றேன், நீ உயர்நிலை அடை என குருநாதர் கூறுவதான குறிப்பும் உண்டு. இப்படிப்பட்ட குருநாதர் தொடர்ந்து மேலும் பல விளக்கங்களை சீடனுக்கு வழங்கினார். அவற்றை அறிய முன் ஒரு கதையை பார்ப்போம். வயிற்றுக்கு வஞ்சனையே செய்யாத ஒருவர் இருந்தார். அவர் செல்வந்தர் ஒருவர் வீட்டு கல்யாணத்திற்கு சென்றார். அங்கே வயிறார உண்டார். வாயை திறந்தால் காக்காய் கொத்தும் அளவிற்கு சாப்பிட்டு இருந்ததால் உஸ் புஸ் என்று மூச்சு விட்டு கொண்டே வந்தவர் ஒரு வீட்டின் திண்ணையில் படுத்தார். அப்படியும் இப்படியுமாக புரண்டார். இவர் நிலையை பார்த்து இறங்கிய அந்த வீட்டுக்காரர் ஜீரண மாத்திரை தரட்டுமா என்று கேட்டார். அவரை அருகில் அழைத்து அந்த ஆசாமி அவர் கண்ணத்தில் பளார் என்று அரைந்து விட்டு, ஏயா, ஜீரண மாத்திரை கொள்ற அளவுக்கு வயிற்றில் இடம் இருந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்க மாட்டேனா என்றாராம் அவர். சிரிக்காதீர்கள், அந்த சாப்பாட்டுக்காரர் வேறு யாரும் அல்லர், நாம் தான். உலக விவகாரங்கள், உலகத்தை தாண்டிய விவகாரங்கள் என பலவற்றையும் வாரி உள்ளே கொட்டி கொண்டிருக்கின்றோம். ஜீரண மாத்திரை போல் எதையாவது நல்லதை உள்ளே செலுத்தலாம் என்றால் இடமே இல்லை. ஆக பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கின்றோம். வெளியில் இருந்து எதுவும் நம்மை பாதிக்கவில்லை. நம்முள்ளே இருப்பவைகள்தான் பாரமாக இருந்து நம்மை களைப்படைய செய்து கீழே தள்ளுகின்றன. அவற்றின் அழுத்தம் தாங்காமல், பாரம் தாங்காமல் நாம் கீழே விழுகின்றோம். வெளி பாதிப்புகள் என்றால் விலகி போய்விடலாம். மனதில் ஏற்றுக்கொண்டவை நாம் எங்கு போனாலும் கூடவே வரும். எப்படி தப்புவது? வேறு வழியே இல்லை. கை வல்லிய நவநீதம் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும்.
ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப்பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
பூவினர் கந்தம் பொருந்தியவாறு போர் சிவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது. ஓவியம் போல் உணர்ந்தறிவாளர்க்கு நாவி அணைந்த நடு தறியாமே என்பது திருமந்திரம். இதன் பொருள், பூவில் எப்படி அதன் நறுமணம் பூக்கும் பொழுதே இருக்குமோ அப்படி என் ஜீவனுள் இறைவனும் தோன்றும் பொழுதே இருக்கின்றான். தெளிவான படம் போல் அதை உணர்ந்தால் இன்பம் துன்பம் என்ற இரு நிலை கடந்து ஒரு நிலையாக இறைவனில் கலப்பார்கள். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
நாதவிந்து கலதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூப நமோ நம. நாதவிந்து கலதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூப நமோ நம. ஞான பண்டித சுவாமி நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமார நமோ நம போக அந்தரிமல நமோ நம நாம சம்பு குமார நமோ நம போக அந்தரிமல நமோ நம நாக பந்த மயூர நமோ நம நாக பந்த மயூர நமோ நம பரசூர சேததண்ட வினோத நமோ நம கீத கிங்கிணி பத நமோ நம சேததண்ட வினோத நமோ நம கீத கிங்கிணி பத நமோ நம வீர சம்பிரம வீர நமோ நம வீர சம்பிரம வீர நமோ நம கிவீர தீபமங்கள ஜோதி நமோ நம தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பலலீல நமோ நம தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பலலீல நமோ நம தேவ குஞ்சரி பாக 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 நமோ நம அருள் தாயிதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணாச்சார நீதியும் ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணாச்சார நீதியும் ஈரமும் குரு ஸ்ரீபாத சேவையும் மறவாத ஏழ்தலம் புகழ் காவேரியாமிழை சோழ மண்டல மீதே மனோகர ஏழ்தலம் புகழ் காவேரியாமிழை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீரநாடு நாயக வயலூர யாதரம் பயில்லாவூர தோழமை சேதல் கொண்டவரோடே முனாடினில் ஆதரம் பயில்லாவூர தோழமை சேதல் கொண்டவரோடே முனாடினில் ஆடல் வெம்பரி கையில் ஏகந்த உலவாசு பாடிய சேர கொங்குமை காவூர நாடத்தில் அதிகந்த உலவாசு பாடிய சேர கொங்குமை காவூர நாடத்தில் ஆவினம் குடிவாழ்வான தேவர்கள் குடி வாழ்வான தேவர்கள் ஆவினங்குடி வாழ்வான தேவர்கள் ஆவினங்குடி வாழ்வான